ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்திலிருந்து தங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜீவன் முக்தியடைய நீங்கள் தெய்வீக பழக்கங்களை கடைபிடியுங்கள். இது பாபாவின் ஸ்ரீமத்தாகும். கேள்வி: எந்த பழக்க வழக்கங்களை பாபாவை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது? பதில்: தூய்மையாக மாற வேண்டும், மேலும் மாற்ற வேண்டும். இது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தெய்வீக பழக்க வழக்கமாகும். நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக இருங்கள். இந்த பாடத்தை ஒரு பாபாதான் கற்றுக் கொடுக்கின்றார், வேறு யாரும் கொடுக்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசமாகும். நீங்கள் இந்த பழைய உலகத்தையே புத்தியினால் மறக்கிறீர்கள். தூய்மையை கடைபிடிப்பதால் மற்ற அனைத்து பழக்கங்களும் தானாகவே வருகின்றது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். பாடல்: இன்று இருளில் இருக்கிறோம் மனிதர்கள் நாம். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். ஒரு புறம் பக்தி மார்க்கத்தை சார்ந்த உலகம் இருக்கின்றது, மற்றொரு புறம் ஞான மார்க்கத்தை சார்ந்த குழந்தைகள் இருக்கிறீர்கள். அவர்கள் பக்தியின் படியில் ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தின் படியில் ஏறுகிறீர்கள், பக்தியின் படியில் இறங்குகிறீர்கள். அரை கல்பமாக பக்தியின் படியில் ஏற வேண்டியிருக்கின்றது என்பதை குழந்தைகள் அறிகிறார்கள். பக்தி கூட முதலில் தூய்மையானதாக இருக்கின்றது, பிறகு அசுத்தமாக ஆகிவிடுகின்றது. முற்றிலும் கண்மூடித்தனமான மூட நம்பிக்கையில் வந்துவிடுகிறார்கள். எதையும் புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் இருளில் இருக்கின்றோம், சத்குரு இல்லை என்றால் காரிருள் என பாடுகிறார்கள். இங்கே நிறைய குருக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது உண்மையான குரு யார்? சாது, சந்நியாசிகள், மகாத்மாக்கள், பக்தர்கள் போன்ற அனைவரும் சாதனை செய்கிறார்கள். மேலும் நினைக்கிறார்கள், சாஸ்திரம், வேதம், உபநிடதம் போன்றவைகளை படிக்கிறார்கள். இருப்பினும் பகவான் வரும் பொழுதுதான் நமக்கு சத்கதி கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள். சத்கதி அளிக்கும் வள்ளலுக்குதான் பதீத பாவனர் என கூறப்படுகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் கார் இருளில் இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஞான வெளிச்சத்தில் வந்துள்ளீர்கள். பதீத பாவனர் பாபாவை அறிந்துள்ளீர்கள், மேலும் அவரை நினைக்கிறீர்கள். எவ்வளவு எந்த குழந்தை நினைக்கின்றதோ, ஞானத்தை கடைபிடிக்கின்றதோ, அவ்வளவு அவர்களுடைய அறியாமை இருள் அழிகின்றது. இப்பொழுது வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார். ஞான மையை சத்குரு அளித்தார். ஏதோ கண்மை கிடையாது, இது ஞானத்தின் விஷயமாகும். ஞானத்தின் கூடவே யோகமும் இருக்கின்றது. யார் பக்தியை கற்பிக்கிறார்களோ அவர்களுடன் நினைவில் தொடர்பும் அவசியம் இருக்கின்றது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியின் இணைப்பு நிராகார் பரம்பிதா பரமாத்மாவுடன் இணைந்திருக்கின்றது. உங்களிலும் கூட வரிசை கிரமத்தில் இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எந்த மனிதருக்கும் பரம்பிதா பரமாத்மா சர்வசக்திவானுடன் தொடர்பு இல்லை. நீங்கள் பாபாவுடன் மற்றும் முக்தி ஜீவன் முக்தி தாமத்துடன் தொடர்பு வைக்க வேண்டியுள்ளது. ஜீவன் முக்தியடைய தெய்வீக பழக்க வழக்கங்கள் கூட மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். இச்சமயமோ அனைவரின் பழக்க வழக்கங்களும் அசுரர்களைப் போன்று இருக்கின்றது. பரம்பிதா பரமாத்மாவின் குணங்களை கூட பாடுகிறார்கள் அல்லவா? மனித சிருஷ்டியின் விதை வடிவமாக இருக்கின்றார், சத்தியமானவராக இருக்கின்றார், சைத்தன்யமானவராக இருக்கின்றார், ஆனந்த கடல், ஞானக்கடல் ஆவார், சதா காலத்திற்கும் தூய்மையின் கடல் ஆவார். அவருடைய இந்த பதவி அழிவற்றதாகும். வேறு எந்த மனிதருக்கும் இந்த அழிவற்ற பதவி இருக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் தூய்மையின் கடல், ஞானத்தின் கடல் ஆகிறீர்கள். ஆனால் எல்லைக்கு உட்பட்டவராக ஆகிறீர்கள். நான் எல்லைக்கு அப்பாற்பட்டவன் என பாபா கூறுகின்றார். உங்களை எல்லைக்கு அப்பாற்பட்டவராக மாற்ற முடியாது. இல்லையென்றால் இந்த சிருஷ்டியின் விளையாட்டு எப்படி நடக்கும்? 84 பிறவிகளை எப்படி அனுபவிப்பீர்கள்? நீங்கள் சதா காலத்திற்கும் மாற முடியாது. உங்களை எல்லைக்குட்பட்டவர்களாக மாற்றுகின்றேன். 21 பிறவிகளுக்கு நீங்கள் மாறுகிறீர்கள். 21 பிறவிகள் என்று கூட எழுதப்பட்டிருக்கின்றது. நீங்கள் சதா காலத்திற்கும் மாறுங்கள் என்று சட்டமில்லை. நான் சதா காலத்திற்கும் தூய்மையானவனாக இருக்கின்றேன். நான் பரந்தாமத்தில்தான் இருக்கின்றேன். என்னிடம் ஞானம் தூய்மை போன்றவைகளே இருக்கின்றது. இச்சமயம் தந்தை வந்து குழந்தைகளை கார் இருளில் இருந்து விடுவித்து ஞானம் மற்றும் யோகத்தால் தூய்மையாக மாற்றுகின்றார் என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். நான் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கின்றேன், இப்பொழுது என்னை நினையுங்கள் என்று வேறு யாரும் கூற முடியாது. என்னுடைய இந்த மகா வாக்கியங்களையும் வேறு யாரும் காப்பி செய்ய முடியாது. குழந்தைகளாகிய உங்களை 21 பிறவிகளுக்கு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றவே நான் வருகின்றேன். மாற வேண்டுமல்லவா? யார் போன கல்பத்தில் மாறினீர்களோ அவர்களே மாறுவார்கள். எத்தனை குழந்தைகள் தூய்மையாக மாறுகிறார்கள்! எவ்வளவு பேர் அஜாமில் போன்ற பாவிகளாக மாறுகிறார்கள் என்று நீங்கள் அறிகிறீர்கள். எவ்வளவு அழுக்காக அசுத்தமாக மாறிப்போகிறார்கள். தந்தை வந்து அழுக்கான துணியை தூய்மையாக்க வேண்டியிருக்கிறது. ஆத்மாதான் அழுக்காக மாறுகின்றது. உங்களை மாயா எவ்வளவு அழுக்காக மாற்றியிருக்கிறது! வெறும் ஒரு பிறவியின் விஷயம் இல்லை என ஆத்மாவிற்கு புரிய வைக்கின்றார். இது பல பிறவிகளின் விஷயமாகும். ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக லட்சியம் என்ற சோப் அளிக்கின்றேன். என்னை நினைவு செய்தால் உங்களுடைய அணைந்த நிலையில் உள்ள ஆத்மா எவ்வளவுக்கெவ்வளவு தந்தையாகி என்னை நினைக்கிறீர்களோ அந்தளவு இந்த யோகத்தால் விழித்தெழும். உங்களை நான் சொர்க்கத்திற்கு அனுப்பினேன், பிறகு மாயை அழுக்காக்கிவிட்டது என நினைவுபடுத்துகின்றார். இப்பொழுது நான் உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாற்ற வந்திருக்கின்றேன். நான் இந்த பிரம்மாவின் மூலம் பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றேன். ஆத்மாவுடன் பேசுகின்றேன். குழந்தைகளே, லௌகீக தந்தையை மறந்துவிடுங்கள். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் மறந்து உங்கள் தந்தையாகி என்னை நினைத்தால் உங்கள் ஆத்மா தூய்மையாகிவிடும். பிறகு உங்களுக்கு இந்த உடல் கூட எதிர்காலத்தில் புதியதாக கிடைக்கும். பிறகு தத்துவம் போன்றவைகள் கூட தூய்மையாக மாறிவிடுகிறது. இப்பொழுது இந்த பழைய உலகத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள். என்னை நினைத்தால் நீங்கள் என்னிடம் வந்து பிறகு சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். இது பழைய உலகமாகும். ஏதாவது புதிய பொருட்களை உருவாக்குகின்றார்கள் என்றால் அதற்கு புதிய பெயர்களை வைக்கிறார்கள். புது டெல்லி, பழைய டெல்லி என்று கூறுகிறார்கள் அல்லவா? ஆனால் உலகமோ பழையதல்லவா? இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பழைய உலகத்திலிருந்து முற்றிலும் புத்தியை விலக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நமது வீடு ஸ்வீட் ஹோம் அல்லது நிர்வாண தாமம் ஆகும். அங்கே போக வேண்டும். தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னை நினைத்தால் கடைசி நினைவிற்கு ஏற்ப நிலையை அடையலாம் என்று பாபா கூறுகின்றார். மனிதர்கள் பலரை நினைக்கிறார்கள். சிலர் குருவை நினைக்கிறார்கள், சிலர் கிருஷ்ணரை நினைக்கிறார்கள். கிருஷ்ணர் எங்கு சென்று விட்டார்? இதை யாரும் அறியவில்லை. அனைவரும் மறுபிறவி எடுத்து வந்துதான் ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த பழக்க வழக்கம் சிருஷ்டியின் ஆரம்பத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. சத்யுகத்தின் ஆதியில் தேவி தேவதைகள் இருக்கிறார்கள். நிச்சயமாக மறுபிறவி என்பது அங்கிருந்துதான் ஆரம்பமாகியிருக்கும். முதன் முதலில் ஸ்ரீகிருஷ்ணர் முதல் பரிசுத்தமான மனிதர். அவருக்கு நிறைய மகிமைகள் இருக்கின்றது. லக்ஷ்மி நாராயணருக்கே இவ்வளவு கிடையாது. ஏனென்றால் குழந்தைகள் பரிசுத்தமாக சத்தோ பிரதானமாக இருக்கிறார்கள். அதனால் குழந்தைகளின் மகிமை பாடப்படுகின்றது. ஸ்ரீகிருஷ்ணருக்கு நிறைய மகிமைகள் இருக்கின்றது. ஆனால் கிருஷ்ணபுரி எங்கே இருக்கின்றது என்பதை அறியவில்லை. சத்யுகத்தை வைகுண்டம் என்றும் கூட கூறுகிறார்கள். பிறகு கிருஷ்ணரை ஏன் துவாபர யுகத்தில் காண்பித்தனர் என தெரியவில்லை. அதே பொருள் வேறு பெயர் தேசத்தில் ரூபத்தில் வர முடியாது. அதே பெயர் ரூபம் அடுத்த பிறவியில் இருக்க முடியாது. கிருஷ்ணர் சத்யுகத்தில் இருந்தார். இந்த ஜகத் மாதா ஜகத் பிதாவே லக்ஷ்மி நாராயணனாக மாறுகிறார்கள் என நீங்கள் அறிகிறீர்கள். சத்யுகத்திற்கு கிருஷ்ணபுரி என்று பெயர். இது கம்சபுரியாகும். இது அனைத்தும் அசுர பெயர்களாகும். அங்கே தெய்வீக ராஜ்யம் இருந்தது, இங்கே அசுர சம்பிரதாயமாக இருக்கின்றது. தந்தை சங்கம் யுகத்தில் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அந்த தந்தையே படைக்கக்கூடியவர், மனித சிருஷ்டியின் விதை ரூபம் என்றும் அவருக்கு கூறப்படுகின்றது. நிச்சயமாக புது மனிதர் உள்ள சிருஷ்டியை அவர் படைப்பார். பாபா, நீங்கள் பதீத பாவனர் என பாடுகின்றார்கள். இந்த பதீத சிருஷ்டியை வந்து பாவனமாக்குங்கள் என்கிறார்கள். தூய்மையான உலகை படைத்து தூய்மையற்ற படைப்பை அழித்துவிடுங்கள். பிரம்மாவின் மூலம் தூய்மையான உலகை படைத்து சங்கரர் மூலம் தூய்மையில்லாத படைப்பை அவசியம் அழித்து விடுகின்றார். இந்த விஷயங்களை வேறு யாரும் அறியவில்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவோடு தொடர்பு கொள்கிறீர்கள். பாபா அழுக்கான உடைகளை அடித்து துவைப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். சில கிழிந்து போகின்றது, சில சுக்குநூறாகின்றது, சிலரோ முற்றிலும் அழுக்காக அஜாமில் போன்ற பாவிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு முற்றிலும் தாரணையாகாது. பாபா எவ்வளவு நல்ல விஷயங்களை புரிய வைக்கின்றார். இனிமையான செல்ல குழந்தைகளே, மிகவும் அன்பான தந்தையான என்னை நினையுங்கள். மிகவும் அன்பான சுகதாமத்தை நினையுங்கள். இதை கூட இப்பொழுதுதான் நீங்கள் அறிகிறீர்கள். உலகத்தில் யாருமே அறியவில்லை. இதுவோ துக்கம் நிறைந்த உலகமாகும். மனிதர்கள் ஐயோ ஐயோ என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கிறார்கள். பகவானே பாதுகாப்பு அளியுங்கள் என்றும் கூறுகிறார்கள். இப்படி நிச்சயமாக இது வாயிலிருந்து வரும். பாபா விடுவிக்க கூடியவராவார். குறிப்பாக குழந்தைகளாகிய நம்மை மற்றும் பொதுவாக அனைவரையும் அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார் என நீங்கள் அறிகிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்குள் கூட வரிசை கிரமத்தில்தான் இந்த பெருமிதம் இருக்கின்றது. இந்த படிப்பு சாதாரணமானதல்ல. யாரை படிக்க வைக்கிறார் என்று பாருங்கள். அஜாமில் போன்ற பாவம் செய்த ஆத்மாக்களையும் படிக்க வைத்து சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாற்றுகின்றார். அனைவரும் கீழானவராக இருக்கிறார்கள். அவர்களை மிக தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டியிருக்கின்றது. இங்கே தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் என குழந்தைகளுக்கு அடிக்கடி புரிய வைக்கப்படுகிறது. இங்கே உங்களுக்கு புத்தியில் குறிக்கோள் இருக்கின்றது. இந்த தூய்மையின் பழக்க வழக்கங்களை வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. சந்நியாசிகளோ வீடு வாசலை துறக்க வைக்கிறார்கள். இங்கே நீங்கள் வீடு வாசலை விட வேண்டாம் என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் இந்த பழைய உலகத்தை விட வேண்டும். அது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம். அந்த சந்நியாசிகளுக்கும் கூட எவ்வளவு மரியாதை கிடைக்கின்றது. சாதுக்களின் அமைப்பு அரசாங்கத்திற்கு கூட ஆலோசனை வழங்குகின்றது. இன்னும் போக போக இந்த சந்நியாசிகள் போன்றோர்கள் கூட தாய்மார்களாகிய உங்களின் கால்களில் விழுவார்கள். தாய்மார்கள் இல்லாமல் அவர்கள் முன்னேற முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஞானத்தை கொடுக்கிறீர்கள். மற்றபடி கால்களில் விழக்கூடிய விஷயம் கிடையாது. ஆம், யாராவது நமஸ்தே ராம் ராம் என கூறினார்கள் என்றால் பதில் அளிக்க வேண்டும். குழந்தைகளே, நமஸ்காரம் என்று பாபா கூறுகின்றார். நான் குழந்தைகளாகிய உங்களை என்னை விட உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றேன். உங்களை பிரம்மாண்டம் மற்றும் சிருஷ்டி இரண்டிற்கும் அதிபதியாக்குகின்றேன். பிறகு நான் வானப்பிரஸ்த நிலைக்கு செல்கின்றேன். ஆனால் நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இந்த பழைய உலகத்தில் இருந்து முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். ராவணன் மற்றும் சீதையின் பொம்மை கூட இருக்கிறதல்லவா? சீதையின் பக்கம் ராவணன் வந்ததும் சீதை முகத்தை திருப்பி ராமரை பார்க்கும்படி இருக்கின்றது. நரகத்தை எட்டி உதைப்பது போன்றும் சொர்க்கத்தை கையில் வைத்திருப்பதை போன்றும் கிருஷ்ணரின் படம் இருக்கின்றது. பாபா மிகவும் நன்றாக புரிய வைக்கின்றார். ஆனால் விரல் விட்டு எண்ணி பார்க்கும் அளவிற்கு சில வியாபாரிகள் இந்த வியாபாரத்தை செய்கிறார்கள். பாபாவிற்கு தன்னுடைய பழைய உடல், மனதை, செல்வத்தை கொடுத்துவிட்டு புதியதாக பெறுங்கள். இது மிகவும் முதல் தரமான இன்சூரன்ஸ் ஆகும். நீங்கள் உங்கள் ஆத்மாவை தூய்மையாக மாற்றினால் உடலும் கூட தூய்மையாக கிடைக்கும் என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் சொர்க்கத்திற்கே ராஜா ஆவீர்கள். ஆகவே அவரை வியாபாரி, மந்திரவாதி என்றும் கூறுகிறார்கள். அழுக்கானவர்களை தூய்மையானவராக மாற்றுவது ஈஸ்வரிய மந்திரம் அல்லவா? நரகவாசிகளை சொர்க்கவாசியாக ஆக்குங்கள் என பாபா கூறுகின்றார். எப்படிப்பட்ட முதல் தரமான மந்திரம் ஆகும்! இதில் நிறைய பிராப்தி இருக்கின்றது. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆகுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என பாபா கூறுகின்றார். பாபா இருக்கிறார் அல்லவா? இவர் அதர் குமார், மம்மா குமாரி கன்யாவாக இருக்கின்றார். எனவே பின்பற்ற வேண்டும். ஆஸ்தி தந்தையிடமிருந்துதான் கிடைக்கின்றது. நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள், தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைகின்றோம் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். லௌகீக முறைப்படி சகோதரிகளுக்கு ஆஸ்தி கிடைப்பதில்லை, சகோதரருக்குதான் ஆஸ்தி கிடைக்கின்றது. இங்கே உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் அல்லவா? நீங்கள் அனைவரும் என்னிடம் வர வேண்டும் என பாபா கூறுகின்றார். பிறகு இந்த சகோதரன் சகோதரி என்ற உறவும் கூட விட்டு போகும். அங்கே அப்பா மற்றும் குழந்தை என்ற உறவு இருக்கின்றது. நிர்வாண தாமத்தில் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று இதனால்தான் கூறுகின்றார்கள். ஒருவேளை ஈஸ்வர் சர்வ வியாபி என்றால் அனைவரும் தந்தை என்றாகிவிடும். இந்த சர்வ வியாபி என்ற ஞானம் எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டது! இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவின் நினைவு இருக்கின்றது. பாபாவை நினைப்பதில்தான் உழைப்பு அதிகமாக இருக்கின்றது. உங்களை யாராவது அப்படி நேஷ்டையில் அமர வைக்க வேண்டும் என்பது கிடையாது. உங்களுக்கு லட்சியம் கிடைத்திருக்கின்றது. இங்கேயோ நீங்கள் முரளியை மட்டும் கூறுகிறீர்கள். உங்களுடைய யோகம் எப்பொழுதும் இருக்கின்றது. முரளியை கேட்டீர்கள், பிறகு போகும் பொழுதும் வரும் பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். நாம் யாத்திரையில் சென்று கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு முடியுமோ நாம் நினைவில் இருக்க வேண்டும். 8 மணி நேரம் வேலை செய்யுங்கள், அதற்கு அனுமதி இருக்கின்றது. மீதமுள்ள நேரத்தை கொடுக்க வேண்டும். தூய்மையாக மாறுவதே முக்கியமான விஷயமாகும். இது முட்களின் காடு என்று உங்களுக்கு தெரியும். ஒருவருக்கொருவர் முள் போல் குத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஸ்ரீமத் படி நடங்கள் என சிவபாபா கூறிக்கொண்டே இருக்கின்றார். பிரம்மா பாபாவும் கூறுகின்றார். ஆனால் சிவபாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை அறிவீர்கள். நாம் மாணவர்கள், அவர் நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சர் மற்றும் சத்குருவாகவும் இருக்கின்றார் என நீங்கள் கூறுகிறீர்கள். உங்களை திரும்பவும் அழைத்து செல்வேன் என உங்களுக்கு உறுதி அளிக்கின்றார். இவ்வாறு வேறு யாரும் உத்தரவாதம் அளிக்க முடியாது. இறை தந்தைதான் சுகத்தை அளிக்கக்கூடிய தர்மத்தை உருவாக்குகின்றார் என்பதை இந்த தந்தைதான் கூறுகின்றார். அந்த தந்தையை யாரும் அறியவில்லை. ஒருவேளை பாபாவை தெரிந்திருந்தால் பாபாவின் சொத்தையும் அறிந்திருப்பார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதல் பாயிண்ட், குறிக்கோளை எப்பொழுதும் நினைவில் வைத்து தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். சத்தோ பிரதானமான உலகத்திற்கு செல்வதற்காக தூய்மையின் பழக்க வழக்கத்தை தனதாக்கிக் கொள்ள வேண்டும். புத்தியினால் எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டும். மிகவும் அன்பான தந்தை மற்றும் தங்களுடைய சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த துக்க உலகத்திலிருந்து புத்தியின் தொடர்பை துண்டிக்க வேண்டும். பிரதானம் அனைவருடைய குணத்தை பார்த்து திருப்தி செய்வதற்கான ஆர்வத்தின் மூலமாக எப்பொழுதும் ஒரே சீரான உற்சாகத்தில் இருக்கும் குணமூர்த்தி ஆகுக. சதா ஒரே சீரான ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பதற்கு தொடர்பில் வரும் அனைவரையும் திருப்தி செய்வதற்கான மிகுந்த ஆர்வம் வேண்டும். பார்ப்பவரிடமெல்லாம் எப்பொழுதும் குணத்தையே பார்க்க வேண்டும். அனைவரிடமிருந்தும் குணம் எனும் சக்தி கிடைப்பதால் உற்சாகம் சதா நிலை பெறும். பிறருடைய விதவிதமான சொரூபங்களையும் விதவிதமான விஷயங்களையும் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் உற்சாகம் குறைகின்றது. ஆனால் குணத்தை பார்ப்பதில் ஆர்வம் இருந்தாலே ஒரே சீரான உற்சாகம் இருக்கும். பிறரிடம் குணம் பார்ப்பதால் தானும் குணமூர்த்தி ஆகிவிடலாம். ஸ்லோகன் மாபெரும் வைராகிய உணர்வெனும் அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் ஒரு நொடியில் அசரீரி ஆவது சுலபமாகும். அவ்யக்த சமிக்கை சதா முகமலர்ச்சியுடன் இருக்க தனது இயல்பான குணத்தை சரளமாக்கிக் கொள்ளுங்கள். பொறுமையுள்ளவராக ஆகுங்கள். தனது இந்த முகத்தை எப்பொழுதும் மலர்ச்சியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவே சங்கமயுகத்தின் மிகப்பெரிய பரிசாகும். முகத்தில் ஒருபொழுதும் குழப்பத்தின் சாயல் கூடாது. முழு நிலவு பௌர்ணமி போன்று தனது முகம் சதா மலர்ந்திருக்கட்டும். பிறகு தனது முகத்தை உங்கள் முகத்தில் பார்க்கும் வகையில் உங்கள் முகம் பளிச்சென்று தென்பட வேண்டும். இதற்காக தனது இயல்பான குணத்தை சரளமாக வையுங்கள். பொறுமைசாலியாகுங்கள். ஓம் சாந்தி.